SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
இரண்டாவது நாளாக இப்படி செய்ததில் கணேசனுக்கு மிகவும் கோபம் வந்தது. இன்றைக்கும் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு ஒன்றையும் நீதம் வைக்காமல் சமையலிடத்தை ஒழித்து போட்டு அவன் வீட்டு பெண்மணிகள் படுத்து விட்டார்கள். அப்படி ஒன்றும் விவரம் தெரியாதவர்கள் இல்லை. அக்காவுக்கு 50 வயதாகிறது, மனைவிக்கு 40 முடியப் போகிறது, மகளுக்கு 13 வயது வரப்போகிறது. ஒரு தோசை துண்டு, ஒரு அப்பளத்துண்டு, ஒரு தேங்காய் சின்னு கிடையாது. எலி பொறுக்கியதை வைக்கிறது. எக்கெடு கெட்டு போங்கள் என்று கணேசனும் படுத்து விட்டான். அரை மணி தூங்கியிருக்க மாட்டான். துணி உலர்த்தும் மூங்கில் கோல் அசைவது கேட்டது. எலி கோலடியில் சுற்றி கொண்டிருக்கிறது. 2 நிமிஷங்கள் இப்பொழுது கோல் இன்னும் அதிகமாக அசைக்கிறது. எலி கோல் மீது ஏறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது பித்தளை தாம்பாளம் சுவரில் இடிக்கும் சத்தம் கேட்கிறது. எலி பரண் மீது ஏறிவிட்டது. கசகசவென்று சத்தம். எலி பழைய செய்தித்தாள் குவியல் வழியாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது. தடக்கென்று ஒரு சத்தம். எலி பரணிலிருந்து மர பீரோவுக்கு தாவிவிட்டது. பீரோ மீது போடப்பட்டிருந்த காலி தகரட்டின்கள் கடகடவென்று விழுகின்றன. எலி பீரோ மீதிலிருந்து சுவரில் அணியடித்து மாட்டப்பட்டிருக்கும் அலுமாரிக்கு போய்விட்டது. சிறிது நேரம் எல்லாம் அமைதியாக இருக்கிறது. அதற்கு ஈடு செய்வது போல் தடார் என்று ஏதோ கீழே தள்ளப்படுவது பெரிதாக கேட்கிறது. இப்பொழுது கணேசன் அவன் மனைவி இருவரும் எழுந்து விளக்கை போட்டு பார்க்கிறார்கள். எலி எண்ணெய் ஜாடியின் மூடியை கீழே தள்ளிவிட்டிருக்கிறது. மனைவி அரை தூக்க கண்ணுடன் எண்ணெய் ஜாடியை மூடி அதன் மீது ஒரு கூடையை கவிழ்த்து வைக்க அவளை கல்லை கடித்தவண்ணம் கணேசன் பார்த்து நின்றார்.
ஏதாவது மிச்சம் வச்சு தொலைன்னா ஏன் இப்படி தினம் தொடச்சு தொடச்சு வைக்கிறேன்? என்னத்த மிச்சம் வைக்கிறது? ரசத்தை எலிக்கி வைக்கிறதா, இல்ல உப்புமாவ பொறி கொக்கியில மாட்டி வைக்கிறேனா? நீ என்னன்னு நினைச்சுட்டு இருக்க? நான் ஒண்ணும் நினைக்கல. தோசை அடையினா பாக்கி வச்சு எலி பொறியில மாட்டி வைக்கலாம். நம்ம வீட்டில் தினம் தோசையும் அடையும் தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தினம் எலி வந்து எல்லாத்தையும் கொட்டி பாழ் பண்ணிடட்டும்.
மனைவி பதில் பேசாமல் காய்கறி கூடையில் இருந்த ஒரு உலர்ந்த வெங்காயத்தை எடுத்து கொடுத்தாள்.
இதை வேணா வச்சு பாருங்க. இந்த வெங்காயத்தை திங்க என்னைக்கு எலி வந்தது?
அவன் வீசி எறிந்த வெங்காயம் அவளுக்கு வலித்திருக்க கூட செய்திருக்கும். இருந்தும் ஒன்றும் பேசாமல் படுக்க போய்விட்டாள் மனைவி. கணேசனுக்கு படுக்க முடியவில்லை. அந்த இரு அறைகளில் 10 பேர் சேர்ந்தால் போல் படுக்கவோ சாப்பிட முடியாத அந்த சிறு இடத்தில் தினமும் 4-5 எலிகள் சர்வ சுதந்திரத்துடன் ஓடியாடி விளையாடுகின்றன. துணிமணிகளை குதறி போடுகின்றன. டப்பா முடிகளை திறந்து கீழே தள்ளிவிடுகின்றன. தக்காளி பழத்தை குடைத்து தின்கின்றன. எண்ணெய் குடித்து போகின்றன. ஒரு நாள் தவறாமல் சுவாமி பிறையில் வைத்திருக்கும் விளக்கின் திரியை இழுத்து போய்விடுகின்றன. கணேசன் சட்டையை மாட்டிக்கொண்டு 4 ரூபாயை சட்டை பையில் எடுத்து போட்டுக் கொண்டான். வாசல் கதவை பூட்டிக் கொண்டு வெளியே கிளம்பினான். ஹோட்டல்களை மூடிவிட்டார்கள். டீ கடைகள், வெற்றிலைப்பாக்கு கடைகள் தான் திறந்திருந்தன. ஒரு வடை, ஒரு வடையில் பாதி கிடைத்தால் கூட போதும். எலி பொறியில் வடை துண்டை வைத்து எலியை பிடித்து விடலாம் என்பது கணேசனின் திட்டம். ஆனால் எங்கும் வடை மீதமில்லை. ரொட்டி, பன், பிஸ்கட், வாழைப்பழம் இவைதான் இருந்தன. இதெல்லாவற்றையும் வெவ்வேறு சமயங்களில் உபயோகித்து பார்த்தாகிவிட்டது. எலி இவைகளை சட்டையே செய்வதில்லை. எண்ணெயில் பொறித்தெடுத்த பண்டம், வடை, பக்கோடா, பப்படம் இவைதான் பலனளித்திருக்கின்றன. பருப்பு விற்கிற விலையில், எண்ணெய் விற்கிற விலையில் தினம் எங்கே இதெல்லாம் வீட்டில் பண்ணி கொண்டிருக்க முடிகிறது?
அரிசி உப்புமா, ரவை உப்புமா, பொங்கல், அப்புறம் பொங்கல், ரவை உப்புமா, அரிசி உப்புமா, அப்புறம் ரவை உப்புமா, பொங்கல், அரிசி உப்புமா, இப்படித்தான் மாறி மாறி அந்த வீட்டில் கிடைக்கிறது. கணேசனுக்கு உப்புமா, பொங்கல் என்ற வார்த்தைகளே கூட அலுத்து போயிருந்தன.
எலிக்கும் அப்படித்தான் இருக்கு.
சரி, இன்றைக்கு எலி நரிமுகத்தில் விழித்திருக்க வேண்டும் என்று கணேசன் வீடு திரும்ப இருந்தான். தூரத்தில் மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. மொத்தம் 30-40 பேர் கூட இருக்க மாட்டார்கள். இருந்தும் ஒருவர் கைகளை பலமாக வீசி பேசிக் கொண்டிருந்தார்.
சிறிது நேரம் கேட்டால் என்ன? கணேசன் கூட்டத்தை நோக்கி நடந்தான். பேச்சாளர் நிக்சனுக்கு எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார். சைனாவுக்கு எச்சரிக்கை, பிரிட்டனுக்கு எச்சரிக்கை, ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை, பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை, அப்புறம் இந்திரா காந்திக்கு எச்சரிக்கை, தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு எச்சரிக்கை. இந்த பயங்கர எச்சரிக்கைகளில் 100 எலி வர்க்கத்துக்கு போய் சேருமானால் அவ்வளவு எலிகளும் வங்காள கடலில் போய் தஞ்சம் புகும். ஏன் எலிகளுக்கு தமிழ் மொழி புரிவதில்லை? ஆனால் கணேசனுக்கு அந்த பேச்சை விட இன்னொன்று பலனளிப்பதாக இருந்தது. கூட்டத்திலிருந்து சிறிது தள்ளி ஒரு தள்ளு வண்டியை சுற்றி பலர் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த வண்டியில் பதிக்கப்பட்ட ஸ்டவ் ஒன்றின் உதவியால் சுட சுட பணியாரங்கள் தயாராகிக் கொண்டிருந்தன. கொதிக்கும் கடலை எண்ணெயிலிருந்து சல்லடை கரண்டியால் அவை எடுத்து தட்டில் போடப்பட்ட சில வினாடுகளில் விற்று போய்க் கொண்டிருந்தன. கணேசனும் அந்த வண்டிக்கருகில் நின்று கொண்டான். நீர்மூழ்கி கப்பல் போல 20 மாவு தோய்த்த மிளகாய்கள் பொரிந்து கொண்டிருந்தன. ஒருவன் வடபோடியா, யா வடபோடியா என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த முறையும் மிளகாய் பஜ்ஜிதான். கணேசனும் வடபோடியா. ஆனால் மிளகாய் பக்ஜிக்கு நிறைய தேவை இருந்தது. ஒருவன் காரில் வந்திறங்கி ஒரு 8 பஜ்ஜி கட்டி வை என்று சொல்லிவிட்டு இருட்டில் சிறுநீர் கழிக்க போனான். கணேசன் வடபோடியா இந்த தடவை அப்படி என்றார். மிளகாய் பொறித்து எடுக்கப்பட்டு நிமிஷமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது. செய்தித்தாள் துண்டுகளில் 2, 4, 10 என்று கூட பொட்டலம் கட்டப்பட்டன. நீங்க என்ன வடையா சொன்னீங்க, எவ்வளவு வேணும் என்று கடைக்காரன் கேட்க கணேசனுக்கு 1 என்று சொல்ல தயக்கமாக இருந்தது. 2 போதும், அப்ப இதுக்கு அடுத்த வாட்டி போட்டுக்கிறேன்யா. மீண்டும் மிளகாயே எண்ணெயில் இறங்கியது. வெகு நேரமாக வடை கேட்டுக் கொண்டிருந்தவன் பெரிதாக சண்டையை போட ஆரம்பித்தான்.
ஏதோ ஆயிடுத்துங்க, 1 நிமிஷம், அதோ அவரும் வடைக்காகத்தான் காத்துட்டு இருக்காரு
என்று கடைக்காரன் தட்டி கழித்தான். கணேசனுக்கு வேதனையாக இருந்தது. வண்டியை சுற்றி இப்பொழுது நல்ல கூட்டம். எல்லோரும் அவர்கள் தின்பதற்காக பணியாரங்களுக்கு காத்திருக்கிறார்கள். அவன் வடை தின்ன ஆவலோடு காத்திருக்கிறான் என்றுதான் அவர்கள் எல்லோரும் நினைத்திருக்க முடியும். அந்த வடை எலிப்பொறிக்காக என்று அவர்களுக்கு தெரிந்தால் எப்படி இருக்கும்? கணேசனுக்கு மிக வேதனையாக இருந்தது. வடை போட்டு எடுத்தவுடன் முதலில் கணேசனுக்குத்தான் 2 வடைகள் ஒரு மாலை மரசு துண்டில் கொடுக்கப்பட்டது. சுட சுட எண்ணெய் காகிதத்தில் ஊறி அவன் உள்ளங்கையில் பரவிட்டு மணக்க மணக்க 2 வடைகள். வடையின் மேற்புற ஓட்டில் பருப்பு துகள்கள் வெள்ளையாக துருத்தி நின்றன. கணேசன் வீட்டு பக்கம் நடந்தான். சூடு தாங்க மாட்டாமல் வடைகளை கைக்கு கை மாற்றிக்கொண்டிருந்தான். கையும் காகிதமும் ஒரே எண்ணெய். பாவம், அந்த வண்டிக்காரனுக்கு அந்த வடைகள் எலிக்காக என்று தெரியாது. கணேசனுக்கு அந்த வடைகள் அவன் வீட்டிலேயே செய்யப்பட்டதாயிருந்தால் சங்கடம் இருக்காது. இப்பொழுது வேதனையாகத்தான் இருந்தது. சட்டையை பாலடிக்காமல் எண்ணெய் கையால் சாவியை எடுப்பது முடியாத காரியம். கணேசன் வடைகளை கீழே வைத்துவிட்டு கையிலிருந்த எண்ணெயை புறங்காலிலும் தொடையிலும் தேய்த்து போக்கினான். வீட்டிற்குள் சென்று எலிப்பொறி கொக்கியில் 1 வடையை பொருத்தினான். இன்னொரு வடை மீதம். கணேசன் அவனே 1 வடையை தின்றான். 50 வயதுக்காரன் 10 வடை தின்றால் நிச்சயம் விளைவுகள் இருக்கும். ஆனால் அது எதற்கோ பரிகாரம் என்று நினைத்துக் கொண்டு படுத்துக் கொண்டான். தூங்கிவிட்டான். காலை நேரம். கணேசனுக்கு வயிறு ஒரே குழப்பமாக இருந்தது. பொறியில் எலி அடைபட்டு இரவெல்லாம் ஏகமாக சப்தம் எழுப்பி இருக்கிறது. அவனுக்கு தெரியாது, அவன் மனைவிதான் சொன்னாள். இப்பொழுது எலியை கொண்டு போய் எங்காவது விட வேண்டும். கணேசன் பொறியை தூக்கி கொண்டு கிளம்பினான். பொறியில் இருந்த ஒரு சிறு துவாரத்தின் வழியாக எலி மூக்கை நீட்டிட்டு, அந்த மூக்கிலிருந்து அது பெரிய எலியா சிறிய எலியா என்று தெரியவில்லை. ஆனால் வீட்டில் மாவு டப்பாவை கீழே தள்ள, எண்ணெய் ஜாடியை உருட்டிவிட, அழுக்கு துணியை கடித்து போட, காய்கறிகளை குதறிப்போட எலி பெரிதாயிருந்தார் என்ன, சிறிதாயிருந்தார் என்ன? இம்முறை தெருச்சாக்கடை வேண்டாம் என்று கணேசன் மைதானத்துக்கு சென்றார். 1 ஆகும் இந்த எலி வீடு கண்டுபிடித்து திரும்பி வர. ஆனால் இந்த எலி இல்லாது போனால் வேறு ஏதாவது எலி. இந்த பையன்கள் சிறிது தள்ளி போக மாட்டார்களா என்று கணேசன் நினைத்தான். ஆனால் அவர்கள் அவன் எலிப்பொறியை திறப்பதற்காக காத்திருந்தார்கள். கணேசன் பொறியை தரையில் வைத்து மெதுவாக மூடி காம்பை அழுத்தினான். எலி வெளியே ஓடிட்டு. அது பெரிய எலியும் இல்லை, மிகச் சிறியதும் இல்லை. பழக்கம் இல்லாமல் எலி தாறுமாறாக ஓடிட்டு. ஒரு பையன் கல்லை விட்டறிந்தான். வேண்டாம் பையா என்றான் கணேசன். அப்பொழுது எங்கிருந்தோ பறந்து வந்த காக்கை எலியை ஒருமுறை கொத்திவிட்டு போயிற்று. இனி மல்லாந்து படுத்து தூண்டிட்டு பிறகு இன்னும் வேகமாக தத்தி தத்தி ஓடிட்டு காக்கை ஒரு சுற்று சுற்றி விட்டு வேகமாக கீழே இறங்கியது. எலிக்கு பதுங்க இடம் தெரியவில்லை. காக்கை எலியை அப்படியே கொத்தி கொண்டு தூக்கி சென்று விட்டது. கணேசனுக்கு துக்கமாக இருந்தது. இன்னொன்றும் அவருடைய துக்கத்தை அதிகரிக்க செய்தது. பொறியை தூக்கி கொண்டு வீடு திரும்ப ஆரம்பித்தவன் பொறிக்குள் பார்த்தான். அவன் முந்தின இரவு கொக்கையில் மாட்டிய விடை அப்படியே தின்னப்படாமல் இருந்தது.
எலி சிறுகதை கேட்டோம். வாசித்தவர் பாலசிங்கம் பிரபாகரன் அவர்கள். எலி சிறுகதை குறித்து எழுத்தாளர் அசோகமித்ரன் அவர்கள் தனது நினைவை இப்படி பகிர்ந்து கொள்கிறார்.
இந்த கரை ஜலத்தில் இருப்பவர்களுக்கு எலி, பெருச்சாளி, பாம்பு இவைகள் எப்போதுமே சங்கடம் ஏற்படும். எலி நிறையவே இருக்கும். இந்த எலியை எப்படி கட்டுப்படுத்துவது என்று பல வழிகள் செய்து கிடைச்சது இந்த எலிப்பொறி. ஆனா அந்த எலிப்பொறிய எலிய கொல்லறதுக்கு மனசு வரல. உண்மையா பார்க்க போனா அந்த எலிய அந்த வெட்டு வழியில கொண்டு விட்டப்போ காக்கா சட்டி பற்றியான வருத்தமாட்டா இருந்தது. இன்னொன்னு அந்த எலிக்கு அதை அதை அதுக்கு அதற்கு பிடித்தமான ஒரு பொருளை ஏற்க வேண்டும். நீங்க என்ன வச்சாலும் அது வராது. எண்ணெயில் எண்ணெயில் பொறித்த பண்டம் ஏதாவது வைத்தால் தான் அது வரும். ஸோ இது ரெண்டையும் வச்சிருந்த ஒரு மாதிரி ஒரு கதை. இருந்து 1972 அளவில் என்ன ஒரு சூழல் இருந்ததோ அதெல்லாம் அதில் வரும். அது நீங்கள் அந்த கதையை நம்ம கவனமாக படித்தா 72 1972 தென்னிந்தியாவில் இருந்த அரசியல் சூழல், அதே நேரத்தில் ஒரு தனிப்பட்ட நபரின் சில சங்கடங்கள், இதை ரெண்டும் தான் சேர்த்து எழுதியது.
இலக்கியவாதி அசோகமித்ரன் அவர்கள் வழங்கிய நேர்முகம் மற்றும் அவரின் எலி சிறுகதை கேட்டோம். இது ஒரு SBS தமிழ் வானொலியின் பெருமை மிகு தயாரிப்பு.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.